கரையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்திரு கண்ணீர் மழைவாரத்துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெறும் இவ்வளோக குழுந்தேரில் வாய் மடுத்து தேக்கி செம்மந்திருந்தருளும் பெருங்கேர்த்தி வாத ஓரடி அடடி அணைகள் போற்றி ஏற்றம்பலம் கோவே அருள வேண்டாவோ கோவே அருள வேண்டாவோ ஏன் கடவே அமையோமே
அருட்கடலாகிய கடம்பவனேஸ்வருடைய திருவருளினாலே இன்று காஞ்சி புராணத்திலே தழுவ குழைந்த படலத்திலே சிவபெருமான் உமாதேவிக்கு சொல்லுகின்ற ஒரு ஞான செய்தி பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். சிவபெருமான் உமாதேவிக்கு சொல்ல, முருகனுக்கு சொல்ல, திருநந்தி தேவருக்கு சொல்ல, தகுதியுடைய முனிவர்களுக்கு சொல்ல, விஷ்ணுவுக்கு சொல்ல, இப்படியெல்லாம் நூலிலே சொல்ல, அவர்கள் மூலமாக அருளாளர் தகுதியுடைய அருளாளர்கள் கேட்க, அதன் பிறகு நமக்கு இந்த நூல்கள் கிடைத்திருக்கிறது. அப்படி அருள் வந்து சிவபெருமானுடைய அருள் என்பது நேராக எல்லாருக்கும் கிடைக்காது, அது அருளாளர்கள் மூலமாக வழி வழியாக வருவது. அப்படி வருகின்ற முறையிலேதான் சிவபெருமான் உமாதேவிக்கு சொன்னார் என்று சொல்லி அந்த செய்தியை அருளாளர்கள் நமக்கு பாடலாக பாடி தந்திருக்கிறார்கள். மனித பிறப்பு என்பது மற்ற எல்லா பிறப்பை விட மிகவும் உயர்ந்தது, மிகவும் மோசமானதும் கூட. அதனால இந்த பிறப்பை உயர்ந்ததாகவும் ஆக்கிக் கொள்ளலாம், மோசமாகவும் ஆக்கிக் கொள்ளலாம். மனித பிறப்ப போல ஒரு மோசமான பிறவி வேற எந்த பிறவியும் இருக்காது. மற்ற பிறவிகளுக்கெல்லாம் எந்த விதமான துன்பம் கிடையாது. மனைவி துன்பம், மக்கள் துன்பம், ஆஸ்பத்திரிக்கு போற வேலை, கடன் துன்பம், அது இல்லை, இது இல்லை, வீடு இல்லை, காடு இல்லைங்கிற இந்த விஷனமே கிடையாது. அவைகளை பார்க்கும்போது நம்ம எவ்வளவு மோசம் என்று தெரியும். உசந்தவனா இருந்து படாத அவஸ்தை துன்பத்தை படுறோம். காக்கை, குருவி முதலான பிராணிகள் எல்லாம் எந்த கவலையும் இல்லாம ஜாலியா போகுது, இறைய தேடுது, சாப்பிடுறது, ஜாலியா இருக்கு. இதுக்கு சாலியே இல்லை. குருத்தமா வரும்போது அதனால அப்படி வந்து பிறவி உயர்ந்தது என்று சொல்லப்படுவது தானே தவிர துன்பம் அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. பிறவி உயர்ந்தது என்று சொன்னால் துன்பமும் உயர்ந்ததாகத்தான் இருக்கிறது. அது தாழ்ந்த பிறவி குருவி முதல்ல பிராணிகள் பட்சிசாதிகள் தாழ்ந்த பிராணிகள் சொன்னால் அவைகளுக்கு இவ்வளவு துன்பம் கிடையாது. உணவு மாத்திரம் அது எங்கேயும் கிடைக்கிறது, படினியாக கிடந்து அது போறதில்லை. அது எவ்வளவோ தூரம் போய் உணவை தேடுகிறது. பறந்து ஆய்மலிட்டு என்றார் போல சென்று உணவை தேடி உண்பதோடு நின்று விடுகிறது. பெண் ஜாதி புருஷன் சண்டை கிடையாது, கடன் உபத்திரவம் கிடையாது, புள்ளகர் உபத்திரவம் கிடையாது, வியாதி உபத்திரவம் கிடையாது, எந்த விதமான உபத்திரவம் கிடையாது. இந்த ஜென்மத்துக்கு இருக்கிற உபத்திரவத்துல ஆயிரத்துல ஒன்னு கூட அது கிடையாது. ஆகையினால மனித பிறவியை விட மோசமான பிறவி வேற இல்லை என்று சொல்லலாம். ஆனால் இந்த பிறவி உயர்ந்தது என்று சொன்னால் எதனாலே உயர்ந்தது என்றால் கடவுளை அடைய தகுதியுடையதாக, கடவுளை மனத்தாலே நினைக்க, வாக்கினாலே வாழ்த்த, தலையினாலே வணங்க, கையினாலே பூசிக்கிற ஒரு அந்த செயலாலேதான் இந்த பிறவி உயர்ந்தது என்று சொல்லலாமே தவிர மறுபடி பிறவி இல்லாமல் செய்து கொள்வதற்கான ஒரு தகுதி உடையதாக இருப்பதனாலே இந்த பிறவி உயர்ந்தது என்று சொல்லலாமே தவிர வேற எந்த வகையில் அந்த பிராணிகளை விட இது உயர்ந்ததல்ல. மிகவும் பிராணியை விட மோசமான பிறவி இது என்று கேட்டால் மனித பிறவி தான். ஆனால் இந்த பிறவியிலே கடவுளை மனத்தாலே நினைக்க, வாக்கினாலே வாழ்த்த, தலையாலே வணங்க, கையினாலே கும்பிட பூசிக்க யோக்கியதே மனித பிறவிக்கு தான், மற்ற பிறவிக்கு இல்லை. இப்படி செய்வதனால இந்த பிறவி என்ன ஆகுதுன்னா உயர்ந்ததாக மறுபடி பரவாமையை பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளதாக இந்த பிறவி இருக்கிறது. அந்த பரவாமையை பெறுவதற்கான வாய்ப்பாக இருக்கின்ற அந்த வாழ்த்த, நினைக்க, கும்பிட இந்த மாதிரி தகுதிகள் அந்த பிராணிகளுக்கு இல்லை. இந்த பிறவியை தந்தவனாகிய பரமேஸ்வரனே வாழ்த்த, நினைக்க, வணங்க அந்த பிராணிகளுக்கு கிடையாது. மனுஷ ஒருத்தனுக்கு தான் இந்த தகுதி இருக்குது. அதனாலதான் இந்த பிறவி உயர்ந்தது. காணப்பெற்றால் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியை வேண்டுவது, காணப்பெறாவிடில் மனித பிறவி வேண்டுவது, காணப்பெற்றால் மனித பிறவி வேண்டுவது, காணப்பெறாவிடில் மனித பிறவி வேண்டுவது. இது ஒன்றா ஒன்றுக்காகத்தான் மனித பிறவி வேணும்னாரு யாரு, வேற ஒன்றுக்காக அல்லவே. அதனாலே இந்த பிறவியை சிறந்ததாக உயர்ந்ததாக அருளாளர்கள் சொல்லுகிறார்கள் சொன்னால் இதுதான் காரணம், வேற எதுவும் அல்ல. ஆகவே அப்படிப்பட்ட இந்த பிறவியிலே செய்ய வேண்டிய செயல்கள் சிவ சம்பந்தமான செயல்களை செய்து மறுபடி அது அவமாக போகாமல் சிவமாக ஆவதற்கு யோக்கியதை உடையதாக விளங்குவதனாலே மனித பிறவியை உயர்ந்தது. அந்த பிறவியைத்தான் இப்பொழுது, அந்த செயலைத்தான் இப்பொழுது நாம் எல்லாம் ஓரளவு செய்து கொண்டிருக்கிறோம். அது இன்னும் சிறந்ததாக உயர்ந்ததாக இன்னும் நன்றாக செய்யும்படியான திருவருளை சுவாமி கூட்டி வைக்கணும். புத்திய தரவனும் சத்திய தரவனும், புத்தியும் சத்தியும் மனிதன் எங்கெங்கு பயன்படுத்துகிறான், ஆகாத காரியங்களிலே புத்தியையும் சத்தியையும் பயன்படுத்துகிறான். அப்படி இல்லாமல் இப்படி சிவசம்பந்தமாக சத்தியும் புத்தியும் செலவானால் அவன் மறுபடி பறக்க மாட்டான். அப்படி பிறந்தாலும் அதற்கு தகுந்த விரைவு உண்டாகும். பிறப்புண்டில் மீண்டும் உன்னை மறவ அமைய வேண்டும் என்றார் போல அந்த நிலை உண்டாகும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தன்மைகள் எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருப்பதுதான் இந்த புராணம். இப்படி புராணங்களை கேட்கவில்லையானால் மனிதன் மனிதன் அல்ல, அதுவும் பிராணிகள் தான், அதுவும் பிராணிகள் தான். பிராணிகள் எல்லாம் புராணமாக இருக்குது, உணவோட சரி. அதனாலதான் தாழ்ந்த மட்டமான உணவை சாப்பிடுவா, ரேசன் அரிசியை சாப்பிடுவேன், வேற ஒண்ணும் இல்ல. வசதி உள்ளவன் ஒன்னா நம்பர் அரிசிய வாங்கி 40 ரூபா கிலோ நாளும் வாங்கி சாப்பிடுவான். வசதி இல்லாதவன் ரேசன் அரிசிய 1 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுவான். அவனுக்கும் ஆயுஷ் உள்ளவள்ளி இருப்பான், இவனுக்கும் ஆயுஷ் உள்ளவள்ளி இருப்பான். அந்த அரிசி சாப்பிட்டதுலயும் 10 வருஷம் கூட மாட்டான், இந்த அரிசி சாப்பிட்டா 10 வருஷம் குறையாது. அதனால இதுல உயர்ந்தது தாழ்ந்ததும் கிடையாது. இவன் செய்கின்ற செயல்களாலே உயர்ந்தவன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையாளர். அதனால இந்த பிறவி உயர்ந்தது என்று சொன்னால் இப்படி சிவ கைங்கரியங்களிலே இந்த பிறவியை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், சிவ புண்ணிய செயலிலே இந்த பிறவியை பயன்படுத்துகிறார் என்றால் அது உயர்ந்த எண்ணம். இல்லையானால் கட்டாயம் தான் பிராணிகளை விட மோசம். பிராணிகள் தேவன். ஆகையினால அப்படிப்பட்ட இந்த உண்மைகளை சொல்லுகின்ற இந்த புராணங்களிலே இந்த காஞ்சி புராணம் ஒரு சிறப்புடைய புராணம். அதே இந்த புராணங்களை கேட்கிறவ குளித்தலையிலே மிக குறைச்சலா இருக்கு, மிக குறைவு, மிக குறைவா இருக்கு. திச்சை பெற்ற பூச பெற்றவர் யாரும் வர்றது இல்லையா, அதிகம் வர்றது இல்லையா, ஒரு நாலு பேரும் மூணு பேர் இதை கட்டாயம் வந்துகிட்டு இருக்கு.
அதற்கு
காரணம் ஒரு புண்ணியம் பத்தாமையினால், புண்ணியம் பத்தாமையினாலே அது அங்கனே நின்னுக்கு இங்கிட்டு வராங்க. புண்ணியம் பத்தாமையினாலே அந்த அங்கேயே நின்னுக்கிறது. பெட்ரோல் சேர்ந்து வச்சுன்னா வண்டி நின்றுக்குது இல்ல, அது மாதிரி பெட்ரோல் சேர்ந்து வச்சுன்னா ஒரு நொடி அங்கிட்டு போவார். பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் உமாதேவிக்கு அருள் செய்கின்ற ஒரு முறை இது. இது ஒரு மாதிரியான ஒரு மாடலான ஒரு முறை. இதுல தீட்சை பூஜை யோகம் சரி ஏகிரிய யோகம் எல்லாம் இதுல வருது. இந்த கஞ்சி புராணத்துல இந்த தடுவு குழந்தை படலம் தான் மிக விசேஷமான படலம். இதுல சொல்றாங்க கதையே, ஆங்கதன் பின்னர் செங்கல் அலங்கோலி வடிவின் நஞ்சம் தூங்கிய மிடத்தினாரும் சுருகுழலி மயமாதும் ஓங்குயர் பலவஞ்சந்தும் ஏறோடும் உடைய தள்ளி வீங்கொலி அறிவிதாலும் மந்தர விற்பின் மேலால். குமாரதேவியும் சிவபெருமானும் மந்திரமிலையிலே இருவரும் அந்த பரிசனங்கள் வேண்டிய உபசாரங்களை செய்ய உயர்ந்த ஆசனத்தில் இருவரும் எழுந்தொழியிருந்தார்கள், குமாரதேவியும் சிவபெருமானும். அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. புது பொண்ணு புது
மாப்பிள்ளைதானே,
கூட திருச்சியில் சொன்னேன் புது பொண்ணு புது மாப்பிள்ளைன்னா அது திறந்தோறும் புது பொண்ணு புது மாப்பிள்ளைன்னா அந்த ஜோடி தான். மந்திரமலையில ஒரு பகுதி. அப்படி இருக்கிற காலத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. குமாரதேவியும் பரமேஸ்வரனும் மகிழ்ச்சியாக இருக்கும் போது ஒரு நிகழ்ச்சி நடந்தது. மகிழ்ச்சியாக இருக்கும் போது ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது எப்படின்னு கேட்டா, மும்மை புவனங்களும் மும்மை புவனங்களும் செய்தவ பேருமுற்ற, மூன்று புவனங்களும் அந்த புவனங்களிலே இருக்கின்றவர்கள் தவ செயலாளர்களாக இருக்கின்றவர்கள் செய்த தவங்கள் எல்லாம் கைகூடும்படியான காலம் வந்ததான். மூன்று புவனங்களில் இருக்கின்றவர்கள் செய்த தவம் அவர்கள் கைகூடும்படியான காலம் வந்தது. அம்மை சும்மை தர நீருடை மேதினி தோற்றம் எய்த இந்த உலகத்துக்கு புகழ் உண்டாக செம்மை திசை கடவுளும் தென் திசை மிக்கு வெல்ல, செம்மை திசை எட்டினும் தென் திசை மிக்கு வெல்ல, செம்மை திசை எட்டினும் தென் திசை மிக்கு வெல்ல, எட்டு திசைகளிலும் தென் திசையே வெல்ல, தென் திசையே வெல்ல. தென் திசைக்கு மற்ற திசைகள் எல்லாம் தோற்று போச்சான், தென் திசை வெற்றி பெற்று விட்டான். அதனாலே தென் திசை மிக்கு வெல்ல. மம்மர் தொகை நூறிய வண்டமிழ் நாடு வாழ, தமிழ்நாடு வாழ, தமிழ்நாடு வாழ, நலம் மண்ணிய, நலம் மண்ணிய தண்டக நாடு செழித்து மல்க. தண்டக நாடுங்கிறது தொண்டை நாடு, அது செழித்து மல்க. பலரும் புகழ் காஞ்சி வளம்பதி மேன்மை சால, குலவும் சமயங்களோர் ஆறும் மகிழ்ச்சி கூற, சமயங்களோர் ஆறும் மகிழ்ச்சி கூற, உலகங்கன வைதிக சைவம் உயர்ந்து மன்ன, வைதிக சைவம் உயர்ந்து மன்ன, ஆறு சமயங்களும் மகிழ்ச்சி கூற, வைதிக சைவம் உயர்ந்து மன்ன, எவ்வத்தவத்தும் சிவபூஷண ஏற்றம் என்ன, எல்லா தவங்களிலும் சிவபூஷையே உயர்ந்தது என்று சொல்லும்படியாக, பவப்புணல் சூழ் பல பவப்புணல் சூழ்படி மேலவாதேரி உய்ய, மேலவாதேரி உய்ய தெப்புத்தொழில் ஊனும் அறங்கடை தேய, நல்கூர் எவ்வத்திறன் நல்கி உயிர்ப்பயிர் எங்கும் ஓங்க, முப்பான் முதலிட்ட இரண்டரமும் தலைப்ப, முப்பத்தி ரெண்டு தர்மங்களும் தலைப்ப, எப்பால் உலகத்தொழி யாவையும் எம்பிரானா தப்பா, விழியின் உளிர் சாலி என யாரும் காண, சால்வன யாரும் காண, அப்பார் செடையார் அடித்தொண்டர் அகம் கழிப்பர். இப்படி ஒரு நாங்கள் 16 காரணம் சொல்றாரு, 16 காரணம், 16 வகையான ஒரு உயர்வுகள் உண்டாக ஒரு நிகழ்ச்சின்னு சொல்றாரு. 16 வகையான உயர்வுகள் உண்டாக ஒரு நிகழ்ச்சின்னு சொல்றாரு. அது எப்படின்னு கேட்டா, தேவியும் பரமேஸ்வரனும் இருவரும் அயால மகிழ்ச்சியாக இருக்கின்ற காலத்தில் இப்ப இந்த நிகழ்ச்சி நடக்கிறதின் மூலமாக இத்தனை உயர்வுகள் உலகத்துக்கு உண்டாகும் என்று ஆரம்பிக்கிறார். அது வந்து பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தர் அவதாரம் சொல்லுவதற்கு முன்பு இப்படி சொல்லுவார், இன்னென்ன வகைகள் உயர, தென் திசை உயர, வைதிக சைவம் ஓங்க, பிற சமயங்கள் தாழ்ந்து போக, தமிழே வெல்ல, தென் திசையே வெல்ல என்றெல்லாம் பல காரணங்களை சொல்லி, இது இத்தனை காரணங்கள் எதனால வருகிறது என்றால் ஞானசமுந்தர் அவதாரம் பண்றதுனால அப்படின்னு சொல்லி, அதுபோல இப்பொழுது இந்த நிகழ்ச்சி நடக்க போறதுனால இந்த உயர்வுகள் எல்லாம் முன்னாலே சொல்லுகிறார். அது என்ன நிகழ்ச்சின்னு, கைமக்கடு காதல் விருப்பு, காதல் விருப்பு மீதூறு மீதூறு குறிப்பின் விம்மி பனைத்து புடை வேங்கி எழுந்த கொங்கை பொம்மற்பெருமாட்டி விரின் புறத்தெய்தி வல்லு செம்மற்பிறை வேணியனார் திருக்கண் புதைத்தாள். உமாதேவி ரொம்ப மகிழ்ச்சியா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கும்போது விளையாட்டா வந்து சுவாமி கண்ணை பொத்தி விட்டான். இத இந்த நிகழ்ச்சி தான், இந்த நிகழ்ச்சி தான் இத்தனை நல்ல நிகழ்ச்சியோடு காரணமாக விளங்குதான். கணவனும் மனைவி சந்தோஷமா இருக்கும்போது ஒரு மகிழ்ச்சியாக ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி நடந்தது, அந்த நிகழ்ச்சி கண்ணை பொத்தி விளையாட்டான். இதான் வேற ஒண்ணும் இல்லை, அதனாலதான் இத்தனை நன்மைகளும் வருதுங்கிறார். இருண்ட பூங்குழலாள் செங்கை இருகுற புதைத்தலோடும், இருண்ட பூங்குழலாள் செங்கை இருகுற புதைத்தலோடும் புதைத்தலோடும் இருண்ட கந்தரத்தார் நோக்கின் இரு சுடர் மறைந்தவாற்றார். இருண்ட கந்தரத்தார் நோக்கின் இரு சுடர், நோக்கின் இருடர்னா வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். இந்த இரண்டு கண்ணையும் புத்தன் அப்படின்னா சூரியன் இல்லை சந்திரனும் இல்லை, சூரியனும் இல்ல சந்திரனும் இல்ல, அதனால இருண்டது புவனம் முற்று உலகம் முழுவதும் இருண்டது. இருண்ட என் திசை எட்டு திசைகளும் இருண்டது என்றும் என்றும் இருண்டறியாத விண்ணோடு இருக்கையும் இருண்டது நாள். எப்போதும் யாரும் இருட்டே இருக்காதா அங்க, இங்க தேவலோகத்துல இருட்டுங்கிறதே இருக்காது. இருட்டுன்னா தேவலோகம் பேர் அல்ல, வேறு பேர் அது ஒளி உலகம் தான் சொல்றது, ஒளி உலகம் என்றுதான் சொல்லப்படும். அந்த உலகம் கூட இருந்து வச்சுடாடா சுவாமியினுடைய கண்ணை புத்திய போது தேவலோகம் எப்போதும் ஒளிமயமாக இருக்கும், அந்த லோகம் இருந்து வச்சிருந்தார். அது சித்தியார்ல ஏன் சொல்றார், நாயகன் கண்ணயப்பா நாயகி புதைப்ப, புதைப்பன்னா மூட, நாயகன் கண் நயப்பா விளையாட்டாக நாயகி புதைப்ப எங்கும் பாயிருளாகி மூட, எங்கும் பாயிருளாகி மூட பறந்து உலகினுக்கு நெற்றி தூய நேத்திரத்தினாலே சுடருளி கொடுத்தவன் மேல் தேயமார் ஒளிகள் எல்லாம் சிவனுத்தேசத்தன்னார் என்பது சித்தியார். அதனாலே இப்ப இரண்டு கண்களையும் புத்தனே உலகம் முழுவதும் ஒளி இல்லாமல் போச்சு, சூரியனும் இல்லாமல் போச்சு, சந்திரனும் இல்லாமல் போச்சு என்று சொன்னால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அக்னிக்கும் ஒளி எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால் அங்கிருந்துதான் வரும், இங்கிருந்து வருது சிவபெருமானத்திலிருந்து தான் அந்த ஒளிகள் வருகிறது. அது திருவாசகம் தெளிவா சொல்றது, அருக்கணில் சோதி அமைத்தோன்னு, அருக்கணில் சோதி அருக்கண்ணாரு சூரியன், அருக்கன் என்றால் சூரியன், அருக்கணில் சோதியை அமைத்தான், சூரியன்ல சோதிய வச்சான். அதற்குமே லீத்தர் விண்ணப்பத்துல களிவந்த சிந்தையோடு உங்களை கண்டும் கலந்தருள வெளிவந்திலேன விடுதி கண்டாய் மெய் சுடருக்கெல்லாம் ஒளி வந்த பூங்கலன். சுவாமியுடைய திருவடியிலிருந்துதான் அந்த சூரியன் சந்திரனுக்கெல்லாம் ஒளி வருதான், சுவாமியுடைய திருவடி ஒளியில் இருந்துதான் அதுக்கெல்லாம் ஒளி வருதான். கழிவந்த சிந்தையோடு உங்களல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலேன விடுதி கண்டாய் மெய் சுடருக்கெல்லாம் ஒளிவந்த பொங்கலல் உத்தரகோச மங்கைக்கரசி எளிவந்த எந்தவரான் என்னை ஆளுடைய என்னப்பனே என்பது நீத்தருணம். அதனாலே எல்லா ஒளிகளுக்கும் ஒளி கொடுப்பது யாரென்றால் பேரொளி புலம்பாக விளங்குகின்ற பரமேஸ்வரன். பேரொளியை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பரவா நாளைங்கிறது அல்லவா, அவன்தான் பேரொளி, மற்ற ஒளிகள் எல்லாம் சிற்றொளி. எல்லா ஒளிகளும் எங்கே இருந்து அந்த ஒளியை பெறுகிறது என்றால் சௌரமானத்திலிருந்து தான் பெறுகிறது. அதனால்தான் அவன் சோதியே சுடரே சூழொளி விளக்கே என்று பாடுகிறான். சோதியாக இருக்கிறான், சுடராக இருக்கிறான், சூழொளி விளக்காக இருக்கிறான். ஆகையினாலே இப்படி எல்லாருக்கும் ஒளியை தருகின்ற பரமேஸ்வரனுடைய திருக்கண்களை மூடியதனாலே உலகம் முழுவதும் இருந்துவிட்டது என்று சொல்லி, அதற்கு மேலே அழுங்கவே தன்னை நாடும் காய்ந்தோடா அறுக்க தம்மோடு ஒழுங்குற திரட்டி வேட்டி செருகி வைத்திட்டாலுக்கும் அறுக்கிறதம்மோடு ஒழுங்குற திரட்டி நீட்டி செருகி வைத்திட்டாலுக்கும் செடுங்கதிர் மதியம் செந்தி உடுமணி திரளை எல்லாம் விடுங்கித்தன் வீடு காட்டி படர்ந்தது திமிர வைக்கும். அதனாலே சூரியன் சந்திரன் மற்ற நட்சத்திரங்கள் அக்கினி எல்லா ஒளிகளும் இல்லாமல் போய் எல்லா ஒளிகளையும் விழுங்கி விட்டது அந்த இருள்னார். இருள் ஒளியை விழுங்கி விட்டது, இருள் ஒளியை விழுங்கி விட்டது, இருள் ஒளியை விழுங்கி விட்டது, விழுங்கி விட்டதா? சிறைபடு கூகையாதி கருங்கொடி திரள்கள் ஒத்த மரமலி புலிகளாதி வானர குலங்கள் ஒத்த நரகமல் குமுத போதும் நளினமும் தம்முள் ஒத்த உருதுயர் நேமி புல்லும் சகோதர. இது எப்படின்னு கேட்டா, பச்சைகளிலே சில நிறமுடைய பச்சைகள், வெண்மய நிறமுடையது, பச்சை நிறமுடையது, சிவப்பு நிறமுடைய பச்சைகள்லாம் இருக்குது பாரு, எல்லாம் ஒரே மாதிரி காக்கா மாதிரி இருக்கலாம் போறாவும் இருடினா. மரமலி புலிகள் ஆதி வானர குலங்கள் ஒத்த இதால புலி முதலான மிருகங்கள் வேறு நிறமாக இருக்கும், சிவப்பு நிறம் முதலான நிறங்களுடையதாக இருக்கும், அதுவும் கருப்பா தான் குரங்குகள் போல இருக்குதுனாரு. நரகமல் குமுத போதும் நளினமும் தம்முளுத்த இதால குமுதம் என்கின்ற மலர் நீல நிறமாக இருக்கும், நளினம் என்கின்ற தாமரை வந்து சிவப்பாக இருக்கும், அதுவும் இப்ப குமுதமாக மாறி போச்சுனாரு, கருப்பா போச்சான். உயிருதுயர் நேமிப்புள்ளும் சகோரமும் ஒருங்கே ஒத்த அலர்தலை உலகம் காணார் அதற்படு பொருள்கள் காணார். இதால உலகம் தெரியவில்லை, பொருள்கள் தெரியவில்லை, நிலவிறு தத்தம் யாக்க நீர்மையும் காணார் முன்னீர் கலிதரை வரப்பின் ஒரு கண்டறியாத வான தலைவரும் திமிர ஒன்றே தனப்பெற காண்டல் பெற்றார். அதனாலே உலகம் முழுவதும் இருள்மயமாக ஆகிவிட்டது. அதனாலே தேவர்களுக்கு கூட தன்னை தன்னுடைய தேகமே அவர்களுக்கு தெரியவில்லை. என்ன இறந்தது படைப்பினாக்கம் இகந்தன வேள்வி செய்கை, அதையால படைப்பு தொழிலு காப்பு தொழிலு இவைகளெல்லாம் நிகழவில்லையா? வேள்வி செய்கை பறந்தன, வேள்வி இல்ல, தவந்தானங்கள் பறைந்தன, கடவுள் பூசை துறந்தன, கடவு இன்பம் தொலைந்தன, அறிவின் தேர்ச்சி மறந்தன, மறைநூறு கேள்வி மயங்கின உலகம் எல்லாம். கொஞ்ச நேரம் கண்ண புத்தனதுனால இத்தனை உலகத்துக்கு கெடுதல்கள் வந்து கொஞ்ச நேரம் கண்ண புத்தன இருளின் மொழி பதைபதைத்து ஆவா என்ன கடல் ஒளி கிளர்ச்சியான முறையிடுங்க அறிவிப்பின் மடவரல் கரங்கள் நீப்பு மலர் ஒளி திறந்தார். இப்படி எல்லாரும் எல்லா உலகங்களும் தவிப்ப, எல்லா உலகங்களும் தவிப்ப அந்த வேளையிலே உமாதேவி கையை எடுத்தாள். உமாதேவி கையை நீக்கினாள், மறைத்த கையை எடுத்து விட்டாள். அப்படி எடுத்த பிறகு அல்கின ஒலிகள் எங்கு அக்கியது அக்கியது இருளின் வீக்கம் மல்லியின படைப்பும் காப்பும் வயங்கின அறத்தின் இட்டம் புல்கின வேள்வி எங்கும் பரந்தன இறைவசியத்தை புல்கின வேதவாயுமை பொலிந்தன உயிரடங்கும் வெறிமலர் தளவ முரல் விழியினை மறைத்து நிற்கும் சிறுபொழுது உலகுக்கெல்லாம் எண்ணில் பல்லூடி சென்று மறைநிதி படைப்பு செய்ய ஆதிய மறுத்தவாற்றால் இறைவிதன் மதனை நோக்கி இறந்தவர்களுடைய செய்வார். அதனாலே கன நேரம் அவர்களை கண்ணை பொத்தியது உலகத்துக்கு பல யுகம் ஆயிடுச்சுங்கிறார். அது எப்படின்னு நமக்கு தெரியல. இப்ப ஆரணம் தனது மைந்தற்கு அரும்பரன் ஞான போதம், ஆரணம் தனது மைந்தற்கு அரும்பரன் ஞான போதம் ஊரிரை காட்டு முன்றி ஊரிரை காட்டு முன்னர் உலகலா உறுப்பாடுன்றி என்று கந்தபுராண தொழுதல்லவா? ஆகையினாலே பிரம்மன் முதலானவர்களுக்கெல்லாம் பல யுகம் ஆச்சுங்கிறாரு. எப்போது அந்த கொஞ்ச நேரம் மோனத்தில் இருந்தார் அல்லவா, அந்த காலம் முற்படு கமலப்புத்தில் முதலிய அமரத்துக்கெல்லாம் பற்பல யுகங்கள் என்ற பருப்பினி பகர்வதென்னும் என்பது கந்தபுராணம். அதனாலே அவனுக்கு காலாதீதன் வேறு, சுவாமிக்கு சுவாமிக்கு காலாதீதன் வேறு. காலாதீதனா காலங்களை கடந்தவன், காலங்களை கடந்தவன். அதனால அவனுக்கு கொஞ்ச காலமா இருக்கிறது நமக்கு அநேக காலம். அதனாலதான் இப்ப நம்ம கஷ்டப்படுறதெல்லாம் பாத்துக்கிட்டு பேசாம இருக்கிறான். என்ன காரணம்னா அவனுக்கு கொஞ்சூண்டா தெரியுது காலம். இப்ப நமக்கு வந்து பல வருஷங்கள், எத்தனை வருஷத்துக்கு தான் கஷ்டப்படுறதுன்னு சொல்றோம் நம்ம, எத்தனை வருஷத்துக்கு தான் கஷ்டப்படுறோம் சொல்றோம். அவனுக்கு ஒண்ணு பெருசா தெரியுது, இதெல்லாம் இந்த காலம் அவனுக்கு பெருசா தெரியறது இல்ல. அதான் இப்ப இந்த பரமகிருஷ்ணர்களுக்கு அரத்து சொல்லும் போது 2000 சதுரயுகம் சென்றால் பிரம்மாவுக்கு ஒரு நாள், 1000 சதுரயுகம் ஒரு பகல், 1000 சதுரயுகம் ஒரு இரவு, 2000 சதுரயுகம் ஒரு நாள் பிரம்மாவுக்கு. சதுரயுகம் அவை இரண்டு ஆயிருந்தான் என்றால் சதுமுகனுக்கு ஒரு திவசம், ஒரு நாள் திவசம்னு ஒரு நாள், சதுமுகனுக்கு ஒரு திவசம். தகையார் வாணி பதிமகிடும் தனத்தில் ஒரு பகலித்தாரே, அந்த வாணியினுடைய பதியாகிய பிரமதேவன் மகிழ்கின்ற ஒரு நாளிலே பதினால்வர் இந்திரகம் பதம்பு, பதினான்கு இந்திரர்கள் வந்து ஆண்டு விட்டு போய்விடுவார்களாம், பதினால்வர் இந்திரகம் பதம்பு, இந்த விதியடவே இந்த கணக்குப்படி பிரமர் ஒரு கோடி நீங்கள், பிரமர் ஒரு கோடி நீங்கள், ஒரு கோடி பரமா இருந்தா விண்டுவனுக்கு ஒரு பகலாய் வெடியில் தூச்சு, விஷ்ணுவுக்கு ஒரு பகலா, ஒரு கோடி பரமா இறந்தா விஷ்ணுவுக்கு ஒரு பகலா, விண்டுவனுக்கு ஒரு பகலாய் வெளியில் தூஞ்சு. அது மாதிரி திருமால் மதி திருமால் ஒரு கோடி இறக்குங்கால், ஒரு கோடி திருமால் இறந்து போன மலரழகா அவிழ்த்து உமையால் முடிக்கும் நேரம். அப்படின்னா என்ன சொல்றது இந்த கணக்க? இல்ல உங்களுக்கு இந்த புரிஞ்சும் புரியாம இருக்கும். என்ன அவளுடைய காலம் அவளுடைய தன்மையும் கற்பனைக்கு எட்டாது, நம்முடைய கருத்து கெட்டாது, கணக்கு கெட்டாது. அதையினாலே இப்படி பல யுகங்கள் ஆச்சு, அவ இப்படி கையை எடுத்த முற்பாடு மற்ற நிகழ்ச்சிகள் நடந்தது, உலகத்துல செயல்கள் நடந்தது, அப்படி நடந்தது அந்த நடப்பதற்கு முந்தி அந்த கண்ணை மூடிய காலத்திலே வந்து நடக்காமல் இருந்ததல்லவா, செயல் நடக்காமல் இருந்ததல்லவா, அதனாலே இவள் மறைத்ததினால உலகத்தில் நடக்க வேண்டிய நல்ல செயல்கள் அத்தனையும் நின்று போச்சு அல்லவா, அதனால இவளுக்கு பாவம் வந்துருச்சா, அதனால இவளுக்கு தோஷம் வந்துருச்சா. மரநெறி படைப்பு செய்ய ஆதிய மறுத்தலாற்றால், படைப்பு செயல் முதலான தவச்செயல் அத்தனையும் நின்று போனபடியினாலே அது இவள் கண்ணை மூடினதுனால நின்று போச்சு. அதனால இரவிதன் மதன் நோக்கி இறந்தளவு அருளி செய்வார். அதனால உமாதேவியை பார்த்து சுவாமி சொல்றாரு, இரு சுடர் தமக்கு ஆதாரமாகிய முதுகஞ்சத்து இருவிழி புதைத்த ஆற்றால், அதையாலே இரு சுடர்களுக்கு ஆதாரமாக இருக்கின்ற எமது இரண்டு கண்களை நீ மூடியபடியினாலே படைப்பாரி செய்கை மாறி உருகெடு தீமை நின்னை உற்றதால், படைப்பு முதலான செய்திகள் உலகத்தில் நடக்க வேண்டிய நன்னறி ஒடுக்க செயல் அத்தனையும் தவச்செயல் அத்தனையும் நின்று போய்விட்டதினாலே உன்னை தீமை வந்து பற்றியது, அதற்கு தீர்வு சொல்லுகிறேன்னு சொல்றாரு. மறுமலர் குழலினாயினி மரபுலி ஏற்றல் வேண்டும், அதனாலே நீ முறையாக நான் சொல்லுகிற பரிகாரத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு அந்த சாமி கிட்ட விளையாடவும் முடியல, சிரிக்கவும் முடியல, யாருகிட்டதான் போய் விளையாடுறது, புரியுதா? ஒரு தடவை திருச்சான் சொல்லி திருவானைக்கா போய் சொல்லிட்டாருப்பா, யோகத்துல இருந்தாராம் சாமி, யோகத்துல இருந்தாராம், யோகத்துல இருக்கும் போது என்ன அப்படி யோகத்துல அவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லி சிரிச்சு விட்டாளாம், என்ன யோகம் அப்படி அப்படின்னு சிரிச்சாளாம். அப்படி சிரிக்கலாமா? யோகத்துல இருக்கும்போது சிரிக்கலாமா? இப்ப கணவன் பூஷக்காரன்னு வச்சுக்க, அந்தரியாவது இருக்காரு, வீட்டுக்காரம்மா கம்முன்னு இருக்காங்க, என்ன அப்படி கண்ண மூடி உட்கார்ந்து இருக்கிறியா ரொம்ப நேரம், காஞ்சிபுரம் பாதி வேணும்னு வந்தது, இது விளையாட்டுக்காக செய்திருக்காங்க. இனப்பெரும் கருணை பூண்ட எமக்கும் நின்றனுக்கும் நின்ற அகத்தடியவர்க்கும் பாக அணுகுவது இல்லை எனும், இதில் ஒரு குறிப்பிட்டுள்ளார். அதனாலே கருணை பூண்ட எனக்கும் உனக்கும் நம்முடைய அடியவர்களுக்கு அகத்தடியவர்களுக்கும் பாவம் அணுகாது என்பது சட்டம், பாவம் அணுகாது. வகுத்தவ புரிதி எல்லா கருமமும் மறைவினால் யாம் நிகழ்த்தியவாறே பற்றி நிகழ்த்திடும் உலகம் என்றார். பாவம் உனக்கு இல்ல, உன்னை பாவம் அணுகாது, ஆயினும் கூட இது மாதிரி செயல்களை செய்தா பாவம் உண்டு என்று சொல்லி அந்த பாவத்துக்கு வேண்டிய பராய சித்த பரிகாரங்களை செய்தா நாம் செய்தால்தான் உலகம் செய்யும், அதுக்காக செய்கிறார். இந்த மாதிரி ஆகியால் உனக்கு பாவம் வராது, ஆனாலும் கூட இப்படி கண்ண புத்தனால இத்தனை விஷயம் நின்று போச்சு இல்ல, அதனால பாவம் வந்துருச்சா, அதுக்காக வந்து உமாதேவியை பூஜை பண்ணாளா, அப்படின்னா நம்ம செய்யாம இருக்கப்படாது அல்லவா என்று உலகம் அதை கடைபிடிக்கும், அதுக்காக நீ செய்த உலகம் கடைபிடிப்பதற்கு. எந்தருள் செய்ய கேட்டு நடுக்கமுற்று இறங்கி நின்று மண்டலம் குடலால் கூறும் வள்ளலே கடுவாய்ச்சே என்றது யாது, செய்யும் காலம் ஏது, இடம் ஏது எல்லாம் நன்றன திருவிழா என நம்பனார் வகுத்து சொல்வார். அதனால இந்த கடுவாய் ஆகிய இந்த பரிகாரம் எப்படி செய்வது, எங்கே செய்வது, எந்த நாட்டிலே எந்த ஊரிலே செய்வது என்கின்ற அந்த விவரங்களை எல்லாம் எனக்கு வகுத்து சொல்ல போகணும் அப்படின்னு உமாதேவி கேட்டாள். அப்படி கேட்டபோது சுவாமி சொன்னாரு, வில்லிலை பூண்டு இருமாந்தடு உங்கை வரைக்கோதாய் அல்லன செய்தி வந்து அஞ்சுபவர் குறு கடுவாய்தாம் நல்லற நூல்களின் மாதவர் நாட்டினர் அவையெல்லாம் சொல்லியதீரு மிகச் சிறுமைத்தது துணிவாயால். ஐயாலும் நூல்களிலே ஐயால் இந்த பாவங்களுக்கு கடுவாய் பரிகாரம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் உள்ளபடி உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்றாராம். எத்துணை வன்மை அறக்கடை முற்று இறைச்செய்யும் அத்தகைய சீர் கடுவாயுமே அன்பில் அரிச்சித்தல் சித்த உருக்கி நினைத்தல் பழிச்சுதல் பேர் செப்பல் பத்தியினம் அடியார் வழிபாடுன்னு இவையாமால். அதையாலே பாவங்களை போக்குவதற்கான முக்கியமான பரிகாரம் எதுவென்று கேட்டால் எம்மை அன்பினாலே அரிச்சித்தல், அன்பினாலே அரிச்சித்தல் பூசணை, அரிச்சித்தல்னா பூசணை செய்தல், பூசை செய்தல். அதற்கு மேல சித்தம் உருக்கி நினைத்தல், சித்தம் ஒன்றி தியானித்தல், சித்தம் உருக்கி தியானித்தல். படிச்சுதல், அதுக்கு மேல படிப்பது, படிப்பது படிச்சுதல்னா புரியுதா, படிச்சுதல்னா புகழுதல், படிச்சுதல்னா புகழுதல் அர்த்தம், தோத்திரம் பண்றது, படிச்சுதல்னா தோத்திரம் படிக்கிறது அல்ல, தோத்திரம் பண்றது படிச்சுதல். அப்புறம் பேசப்பல், பேசப்பல் தான் ஜபம் பண்றது, நாமத்தை ஜபிப்பது பேர் செப்பல். பத்தியின் எம் அடியார் வழிபாடுன்னு இவையாமல் அழையால இவர்கள் நம்முடைய அடியார் செய்கின்ற வழிபாடு, அடியார் வழிபாடும் சேர்ந்தது இல்லை, அடியார்களுக்கு செய்கின்ற வழிபாடு, இவைகளாலே செய்த பாவங்கள் தொலை. முற்றிய சீர் இரு முப்பருவங்களும் முறையானே அற்றமில் காலம் எனப்படும். முப்பருவங்களாகிய இரு முப்பருவங்களாகிய ஆறு காலம், ஆறு காலம் ஒரு நாளைக்கு ஆறு காலம் பூசி இருக்குது அல்லவா, அது வந்து காலம் என்று சொல்லப்படும். யாம் பெரிது ஆனந்தம் உற்றுரைகின்ற இடங்கள், இடங்கள் எம் உரு அன்பர் பற்றியதானம் அத்தகமைத்தன அறிவாவாய். அதனால நாம் இருக்கின்ற இடமும் எம்முடைய அன்பர்கள் இருக்கின்ற இடமும் அதற்கு தகுந்த இடம். பரிகாரம் பண்ணுவதற்கு நாம் இருக்கின்ற இடம் எம்முடைய அன்பர்கள் இருக்கின்ற இடம், அன்பர்களாகிய மிச்சவனடியார்கள் இருக்கின்ற இடம், சிவனடியார்கள் இருக்கின்ற இடம் கோயில், சிவனடியார்கள் இருக்கின்ற இடம் கோயில். கோயில் சாமியை வச்சுக்கிட்டு தானே உட்கார்ந்துருக்காங்க, சாமியை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவரு பூசாரி, நீங்க எந்த ஊர் பூசாரி, கடம்பூர்ல பூசாரி, நீங்க சிதம்பரத்து பூசாரி, நீங்க திருவண்ணாமலை பூசாரியா, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோயில் பூசாரி, அவர் ஐயர்மலை பூசாரி. அந்த ஆலயம் திருவண்ணாமலை, அந்த ஆலயம் சிதம்பரம், அந்த ஆலயம் வாட்போக்கி, இது கடம்ப புவனேஸ்வரர். உள்ளபடியே இதுதான், நல்லபடியா இருக்கணும் உண்மை இதுதான், அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. நீங்க முறையாக சிவாகமதிப்படி சிவாகமத்தில் சோருமான் சொல்லப்பட்டபடி தீட்சையை செய்து சமய விசேட தீட்சைகளை பெற்று அதன் மூலமாக ஆகமத்தில் பத்ததிலே சொல்லப்பட்டபடி சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணி அந்த சிவலிங்கத்துக்கு தப்பாமல் தினந்தோறும் தூப தீபம் மலருண்டு சோட சுபசாரத்தோடு பூஜை பண்ணுகின்றபடியினாலே உங்க வீடு கோயில், நீங்கள் அந்த கோயிலில் இருக்கிற அர்ச்சகர். இந்த அளவுக்கு வசித்திருக்கிறார், இந்த அளவுக்கு உசத்தி இருக்கிறாங்கிற உண்மையை பூசை பண்ணுகிற வாழ்க்கை புரியல, இந்த உண்மையும் நன்மையும் பூசை பண்ணுகின்றவர்களுக்கே தெரியல, இந்த அருமை தெரியல. நல்லா வணங்குதா, இப்ப நாம வந்து நடராச பெருமான பூசை பண்ணுகின்ற அர்ச்சகர், அர்ச்சகர். மதுரையில் ஒரு தடவை குருநாதர் சொன்னாரு, அந்த மீனாட்சி இதுலயோ வேற இதுலயோ சொன்னாரு, அங்க போயிருக்கும் போது இவர் வந்து ராமேஸ்வரத்து பூசாரி, இவர் சிதம்பரத்து பூசாரி, இவர் மதுரை கோயில் பூசாரி அப்படின்னு எங்களை சுட்டி காட்டிட்டு இருந்தார். அந்த அந்த ஆளுகிட்ட, அந்த டாக்டர்கிட்ட, இவர் சிதம்பரத்து பூசாரி, இவர் கடம்பூர் கோயில் பூசாரி, இவர் திருவண்ணாமலை பூசாரி என்று சொன்னார். உள்ளபடி அதுதான், அதுல சந்தேகம் இல்லை. அந்த உண்மையை உணர்ந்து அந்த வீட்டில் இருப்பவர்களும் தானும் உணர்ந்து அந்த ரீல் அன்பர்கள் இருக்கின்ற இடம் ஆலயமே, அன்பர்கள் இருக்கின்ற இடம் ஆலயம். அது திருப்பூர்ல சொன்னார் அருணாதர், உனைத்தினம் தொழுதிலன் உனதியல்வினை உரைத்திலன் பல மலர்வுடு நடிகினை உரப்பணிந்திலன் உருதவமிலன் உனது அருள் மாறா, உனது அருள் மாறா உளத்துள் அன்பினர் உறைவிடம் அறிகிறார். உன்னுடைய திருவருளை மறவாமல் இருக்கின்ற அன்பர்கள் இருக்கின்ற இடம் எனக்கு தெரியல, அந்த இடத்துக்கு கூட நான் போகலை. அதனால அந்த அளவு உயர்ந்தது நம்முடையது, சாதாரணமான விஷயமே அல்ல. அன்பர்கள் சிவந்தியார் இருக்கின்ற இடம் சிவாலயமே, சிவந்தியார் இருக்கின்ற இடம் சிவாலயம். பல பல நூல்களுக்கு சொல்லப்படுகிறது, அன்பர்கள் எங்கு இருக்கின்றார்களோ, ஞானி எங்கு இருக்கிறானோ அது கோயில். இந்த உண்மையை உணர்ந்து அந்த உண்மைக்கு தகுந்தார் போல நடந்தோமானால் உள்ளபடியே உற்றுரைகின்ற இடங்கள், பெரித ஆனந்த உற்றுரைகின்ற இடங்கள் இடங்கள் எம் உரும் அன்பர் பற்றிய தானமும் அத்தகமென அறிவாவாய். எம் அன்பர் பற்றிய தானம் இருக்கின்ற இடமும் அத்தகமைத்தன அந்த தன்மையை உடையதாகிய கோயில் என்று நீ அறிந்து கொள்வாயா. என்ன அவளுக்கு தெரியாதனாலே இவர் சொல்லி கொடுக்கிறாரு, அவப்பத்தானே படிக்கிறார். ஆதலின் நாம் உரை வைப்பிடையாயினும் எம் அன்பர் மேதகவையும் வரைப்பிடையாயினும், ஆகையினாலே நாம் இருக்கின்ற இடத்திலேயாவது எம்முடைய அன்பர்கள் இருக்கின்ற இடத்திலேயாவது நீ பொங்கும் காதலினால் எம்மை அர்ச்சனை ஆற்றுதி, இதனாலே பெய்யன்போடு எம்மை அர்ச்சனை செய்வாயாக. இது காணும் பாதளம் பாதளம் மன்னகம் வெண்ணம் உய்வது பண்பென்றார். ஐயாலே இந்த அர்ச்சனையை காணப்பெற்றவர்கள் மன்னகம் விண்ணகம் உய்வது, இதை செய்யப்பெற்றவர்களும் சரி காணப்பட்டவர்களாலேயும் மன்னகமும் விண்ணகமும் உய்வது, மன்னகமும் உய்யும் விண்ணகமும் உய்யும் பண்பென்றார். எந்த அங்கனர் பங்கயபாதை இறஞ்சி தாழ்ந்து ஒன்றிய சிந்தையின் ஆளுடை நாயகி உரை செய்வாள் அன்றிய நெஞ்சுரை செல்லரு நீ அவரவர் தத்தம் இப்பொன்றும் உணர்ச்சியின் அர்ச்சனை பூணவும் எளிவந்தாய் நானும் மகிழ்ந்து உன்னை அர்ச்சனை செய்யும் நலம் பெற்றேன், நானும் மகிழ்ந்து உன்னை அர்ச்சனை செய்யும் நலம் பெற்றேன். அதனாலே உன்னுடைய திருவடிய மெய்யன்பர்கள் அர்ச்சனை செய்ய அவர்களுக்கு நீ எளிவந்து அருள் பண்ணி இருக்கிறாய், நானும் உன்னுடைய திருவடி அர்ச்சனை பண்ண கொடுத்து வைத்திருக்கிறேன். அது அந்த மாதிரி பெற்றேன். தேனவர் கொன்றை மிளச்சியை செஞ்சடை வல்லால் நின் ஊனமில் பூசனை செய்தன எத்தின உரை என்ன ஆணுடைய ஊர்தி அருட்கடல் என்னவர் புகழ் இருப்பார். அதனால தேவரினுடைய திருவடியை பூசனை செய்கின்ற திறன் எப்படிப்பட்டது, முறை எப்படிப்பட்டது, அதை எமக்கு அருள் செய்ய வேணும் என்று கேட்க அவர் சொல்லுகிறார். கரிசரு நித்த நைமித்திக காமியம் மனம் ஒன்றாம், அதனால குற்றமில்லாததா விளங்குகின்ற நித்தியம் நைமித்தியம் காமியம் என மூன்று, நித்தியம் நைமித்தியம் காமியம் என மூன்று. அந்த நித்திய நைமித்திய காமியம் என்பது நித்தியம் என்பது தினந்தோறும் செய்கின்ற பூஷன், நைமித்தியம் என்கின்றது விசேடமாக பிரம்மோற்சவம் முதலாக செய்கின்ற விழாக்கள், காமியம் என்பது ஒரு பயனை கருதி இன்ன பலனுக்காக உலகத்துக்காகவோ தனக்காகவோ கருதி செய்வது காமியம். காமியம் நித்தியம் நைமித்தியம் என்று மூன்று. உரிமையின் எம் அடி அர்ச்சனை உயனைய உலகத்து புரிதொரு பூஷன் நித்திய பூஷணையாம், மற்ற உலகங்கள்லாம் செய்கிறது நித்திய பூஷணே. அன்றி தெரிதலில் இன்னவை காமிய நைமித்தியம் ஆகா, மற்ற உலகங்களிலே நித்திய காமியம் நைமித்தியம் கிடையாது, அங்கு நித்தியம்தான். பொறுவரு மூன்றும் உறும் கருமம் புரி நிலம் மீது, ஐயால இந்த மூன்றும் நடக்கிறது இந்த கர்மபூமியில தான். இப்ப நம்ம இருக்கிறது கர்மபூமின்னு வெறுப்பா, நம்ம இருக்கிறது கர்மபூமின்னா விளங்குதா, இந்த மாதிரி சத்கர்மங்களை செய்வதற்கு யோக்கியமான பூமி, துர்க்கர்மங்களை செய்யறதுக்கும் யோக்கியமான பூமி, சத்கர்மங்களை செய்யறதுக்கும் யோக்கியமான பூமி, கர்மத்துக்கு இது பொருத்தமான பூமி. வினை வினை கர்மம் என்றால் வினை செயல் தொழில், சத்கர்மம் துர்க்கர்மம், யாரும் இந்த கர்மங்களின் தொழிலை செய்து இதன் மூலமாக இங்கே செய்ததின் மூலமாக மேல போலாம் கீழையும் போலாம், உயர்ந்ததை செய்தா மேல போலாம் தாழ்ந்த செய்தா கீழே போலாம். இது ஜெனரல் ரேஷன், இங்க வாங்கினா டிக்கெட்டு எங்கிட்டு வேணாலும் போலாம். அது போல இந்து கர்ம பூமி. அதனாலே கரும நிலந்துகள் பாரதம்மா வருடம் கண்டார், இதற்கு பாரத வருடம்னு பேரு, இதற்கு பாரத வருடம்னு பேரு. திரைகளு கீழ்கடல் மேற்கடல் சேதுவோடு மயத்துள், கீழ்கடல் மேற்கடல் சேது இமயம், சேது இமயம் கீழ்கடல் மேற்கடல், இந்த பூமி மருவிய மேதினி பாரதம்மாள் வருடம் ஆமா, இதற்கு பாரத பூமின்னு பேரு. பாரத நாடு, பழம்பெரு நாடு, பாரத பூமி என்று இதற்கு பெயர், பாரத வருடம் என்றும் பெயர். இத்தகு பாரதமா வருடத்தின் இந்த பாரதத்திலே எமக்கான உத்தம வைப்பின் விதிப்படி லிங்கத்தின் எம்ம லிங்கத்தின் முத்துரல் வெண்ணகை முற்றிலை மூதுலகெல்லாம் மெய் சித்தி பெறும்படி வல்ல அர்ச்சனை செய்யிருப்பாய். இப்படிப்பட்ட இந்த உத்தம வைப்பாய் இருக்கின்ற இந்த பாரத பூமியிலே எம்ம லிங்கத்திலே அர்ச்சனை செய்வாயா, லிங்கத்திலே அர்ச்சனை. இந்த அர்ச்சனை பண்றதுக்கு இந்த லிங்க திருமேனி தான் மிகச்சிறந்தது, சிவலிங்க திருமேனி தான் மிகச்சிறந்தது. அபிஷேகம் பண்றதுக்கு, அலங்காரம் பண்றதுக்கு, அர்ச்சனை பண்றதுக்கு எல்லாம் அந்த சிவலிங்க திருமேனி தான் ரொம்ப சிறப்புடையும். அதனால எல்லா கோயில்லையும் சிவலிங்கம் இருக்கிறது. மூலத்தனத்தில் என்ன இருக்குது? சிவலிங்கம். உரையிலும் சொன்ன செயல்களினால், இதுவரையிலும் சொன்ன உரையின் மூலமாக அர்ச்சனை சிறந்தது. தவங்கள் எல்லாவற்றிலும் அர்ச்சனை சிறந்தது. எல்லா தவங்களிலும் மற்றைய தவங்கள் எத்தனையோ வகையான தவங்கள் எல்லாம் இருக்க, அந்த தவங்களில் எல்லாம் மிக உயர்ந்ததாக இருப்பது சிவார்ச்சனை. சிவனை அர்ச்சனை, சிவலிங்கத்திலே அர்ச்சனை உண்டு. அந்த அர்ச்சனை தகுந்த தானத்திலே செய்வது, உயர்ந்த தானத்திலே செய்வது. உயர்ந்த தானம் என்பதுதான் இந்த மாதிரி சிதம்பரம், ராமேஸ்வரம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் முதலான தலங்களிலே செய்வது. அர்ச்சனை சிறந்தது, அதையும் அந்த தலத்திலே செய்தது. தானம் தவ ரெண்டுமே செய்கின்ற இடத்தை போல, வீட்டுல செய்யற இது வேற, அது தப்பு இல்ல, அதுல ஒண்ணும் சிந்தையும் இல்ல. அந்த தானத்தில் செய்வதுக்கு இன்னும் பலன் இல்லை. சிறந்தன தேசந்தண்ணில், சிறந்தன தேசந்தண்ணில் தேடரும் காலங்கூட மறந்திடா விதியினாலே வாய்த்த ஆதரவும் கூட அறந்தனை அறிந்த வாய்மை பாத்திரம் ஆவானங்கை செறிந்திட செய்த அர்த்தம் உலகினும் இருந்தனும். அந்த உயர்ந்த தானத்திலே, அவ்விசேடமான காலத்திலே செய்கின்ற தர்மம், தானம், தவம் இவைகள் வந்து கொஞ்சம் செய்தாலும் உலகத்தை விட அதிகமாக பெறுகின்றார் சிவ தர்மோத்தரத்தில். ஆகையினாலே இப்படி சிவார்ச்சனையினாலே பாவங்கள் போகும், சிவார்ச்சனையினாலே முத்தி கிடைக்கும். சிவார்ச்சனை தான் எல்லாவற்றிற்கும் மேலாக இருப்பது. எல்லாரும் சிவனை அர்ச்சனை பண்ணித்தான் உயர்ந்த கடிக்கு சென்றிருக்கிறார். சிவார்ச்சனைக்கு மேல உயர்ந்த தவம் வேற கிடையவே கிடையாது. அதனாலதான் ஏக்கரு கிண்ணறர் யமனோடு வருணர் எங்கு தீ வழி ஞாயிறு திங்கள் மயக்கம்மில் புலி வானர நாகம் வசுக்கள் வானவர் தானவர் எல்லாம் அயற்பொன்றின் திருவடி அதனை அர்ச்சித்தார் வெறும் ஆரருள் கேட்டு திகைப்பொன்றின் திருவடி அடைந்தேன் செழுங்குழி திருப்பங்குருளானே என்று பாடினார் சுந்தரம் சுவாமி. அதனாலே இப்படி எல்லாரும் உன்னை அர்ச்சனை பண்ணித்தான் அவளை பெற்றார்கள் என்று சொல்லித்தான் நானும் உன்னை வந்து கும்பிடுறேன் சாமி அப்படிங்கிறார் யாரு? சுந்தரம் சுவாமி, கூடவே இருந்தவர். ஆகையினாலே இப்படி சிவார்ச்சனை என்பது மிக உயர்ந்தது. அந்த அர்ச்சனையத்தான் இப்ப செய்ய போறா, இவ செய்ய போறா. அது எங்க செய்ய போறா என்று கேட்டா காஞ்சிபுரத்துல செய்ய போறான். என்றாலும் அவையின் எண்ணில் தலங்களுள் எம்மானி நன்கு மகிழ்ந்துரை மிக்குயர் நற்றலம் யாதென்ன குன்று குலைத்து வடிக்கனை பூட்டினார் கோல்கோடி அன்றினர் இஞ்சிய அளித்தருள் அங்கனர் தாம் சொல்வார். அதனாலே நீ சுவாமி நீ இப்படி பல தலங்களில் இருப்பதாக சொல்லுகிறாய், சொல்லுகிறீர்கள். அதனால தேவரின் விருப்பமாக பிரியமாக மிகப்பிரியமாக இருக்கிறதெல்லாம் எது? அங்க போய் நான் பூஜை பண்றேன் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவர் அப்புறம் சொல்றாரு. அது எப்படி சொல்றாரு, எந்த தலத்தை சொல்லுகிறார் என்பதெல்லாம் அடுத்த வாரத்துல திருவருளாலே சந்திக்கலாம், சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நம்ம பார்வதி முட்டுப்பட்டு மேன்மை கொள்ளை நிதி விளங்குக உலகம் எல்லாம் நம்ம பார்வதி வதே.